ரட்சிப்பு ஓர் இலவச பரிசாகும். ஆனால் இயேசு நம்மை வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். அவர் வாங்கி கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். காரணம், கிறிஸ்து வழங்குவதை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் நிச்சயமாக ஒரு கொடுத்தல் வாங்குதல் அடங்கியிருக்கிறது. என்னதான் நீங்கள் கட்டணம் ஏதும் செலுத்தாவிடினும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த பரிவர்த்தனை நிகழாவிடில் கிறிஸ்து உங்களுக்கு வழங்குவது அங்கேயே எப்பொழுதும் போல அந்த விற்பனையகத்திலேயே இருக்கும். பாடம் 22, அழைப்பு. ஏசாயா 55 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு போதகரும் அவரது மனைவியாகிய கேரனும் வசித்து வந்த வடக்கு லண்டனில் உள்ள பட்டணத்தில் வாரந்தோறும் வியாழன் மற்றும் சனி ஆகிய கிழமைகள் சந்தை கூடும் நாட்களாகும். பணியாளர்கள் காலை 6 அளவில் வந்து கடைகளுக்கான சாரம் கட்டுதல் மற்றும் பந்தல்களை அமைப்பதில் ஈடுபடுவார்கள். அங்கே பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான கடைகளும் சாமான்கள் வைப்பதற்கான அடுக்குகளும் ஆடை விற்பனை கூடங்களும் இருந்தன. மேலும் அங்கே தூசகற்றும் கருவிகளுக்கான உதிரி பாகங்களை விற்பதை தவிர வேறொன்றும் செய்யாத வினோதமாக காணப்பட்ட ஒரு மனிதனும் இருந்தான். அந்த இடம் எப்பொழுதுமே நல்ல பேரம் தேடும் மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தேவன் நமக்கு தாம் வழங்கும் நம்ப முடியாத சலுகையை விவரிக்க சந்தை வெளியின் சித்தரிப்பை பயன்படுத்துகிறார். ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 100 பல கடந்த பின்னர் இயேசு இந்த வார்த்தைகளை எடுத்து தமக்கே அவற்றை பொருத்தி பேசுகிறார். அவர், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். இங்கே தெரு வியாபாரி தேவகுமாரனே, அவர் உங்கள் ஆத்மாவிற்குள் இருக்கும் ஆழ்ந்த தாகத்தை திருப்தி செய்வதாக அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பானது கடந்து செல்கிறது. ஆனால் அதை கேட்கிற அனைவருமே அதற்கு பதிலளிப்பதில்லை. இதற்கு ஒரு காரணம் என்னவெனில், கடை தெருவில் இருக்கும் சிலர் வேறு கடைகளின் மீதுள்ள ஆர்வத்தால் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர். அழைப்பு அவர்களது செவிகளுக்கு எட்டுகிற எல்லைக்குள்தான் இருக்கிறார்கள். ஆனால் அது கேட்கப்படவில்லை. ஏனெனில் அவர்களது செவிகள் மற்ற வகையான குரலோசைகளினாலும் பிற வகையான ஆர்வங்களினாலும் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. இன்றைய சந்தை வெளியில் அநேகர் விளையாட்டுத்துறை சார்ந்த கடைகளில் ஏற்கனவே மும்முரமாயிருக்கின்றனர். மற்றவர்களோ கல்யாண கடைகளில் தங்களை திருப்தி செய்யக்கூடியவற்றை தேடிக் கொண்டிருக்கின்றனர். வேறு பலரோ தொழில், பயணம் மற்றும் பொழுதுபோக்கு கடைகளை சுற்றி மொய்த்து திரிகின்றனர். இந்த கடைகள் நல்லவற்றை வழங்குகின்றனதான். ஆனால் இயேசு நம்மிடம், இந்த பக்கம் வாருங்களேன், உங்களால் வேறு எங்குமே காண முடியாத விசேஷித்த ஒன்று உங்களுக்கு வழங்கும்படியாக என்னிடம் உள்ளது என்று சொல்லுகிறார். அவர், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று கேட்கிறார். தேவகுமாரனானவர் மிகவும் விலையேற பெற்ற ஒன்றை வழங்குகிறார். அவர், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று அழைப்பு விடுக்கிறார். அது மிகப்பெரியதொரு சலுகையாக தெரிகிறது. நாம் கடந்து சென்று அதன் விலை என்னவென்று விசாரிக்கலாம். வாருங்களேன். விற்பனை என்பது வழக்கமாக வியாபாரியானவர் தான் சொல்லும் விலைக்காக தனது வாடிக்கையாளரிடம் ஏற்றி பேரம் பேசுவதாகத்தான் இருக்கும். ஆனால் இங்கே விலையை இறக்கி பேரம் பேசும் இயேசுவை காண்கிறோம். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி கொள்ளுங்கள். எல்லாமே வழக்கத்துக்கு மாறானதாக நடக்கும் தலைகீழானதொரு ஏலம் போல் இது இருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்து மிக குறைந்தபட்ச விலை பேசுபவருக்கு விற்பதற்கே தீர்மானித்துள்ளார். ஆகவே உங்கள் கற்பனையில் நீங்கள் என்னுடன் இந்த ஏல விற்பனைக்கு வாருங்கள். இயேசு கடையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் முழுமையான மன்னிப்பையும் தேவனோடு ஒப்புரவாகுதலையும் உங்களுக்கு வழங்குவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த சலுகையில் உச்ச மதிப்பாகிய நித்திய ஜீவனும் அடங்கும். அத்துடன் இன்று அது மிக குறைந்தபட்ச விலையில் ஏலம் எடுப்பவருக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். நெருங்கிய மெல்லிய கோடுகளுடனான ஷர்ட் அணிந்த ஒரு நபர் முதல் விலை பேரத்துடன் முன்னால் வருகிறார். அவர், நான் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், மேலும் நேர்மையானதொரு தொழிலும் நடத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர், என் மனைவிக்கு நான் உண்மை உள்ளவனாயும் என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு தகப்பனாகவும் இருந்து வந்துள்ளேன். 3 தொண்டு நிறுவனங்களின் குழுக்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த நற்கிரியைகளை நான் விலையாக வைக்க விரும்புகிறேன் என்கிறார். அது மிகவும் கவரக்கூடிய ஒரு பேரம் என்பதாக மற்ற ஏலதாரர்களிடமிருந்து ஒரு முணுமுணுப்பு எழுகிறது. ஏலம் விடுபவர், அது மெல்லிய கோடுகளுடனான ஷர்ட் அணிந்த மனிதருடையது, யாரேனும் அதினும் குறைவான விலை எனக்கு தர முடியுமா என்கிறார். அதன்பின் நீல நிற சாரி அணிந்த ஒரு பெண்மணி தன் கரத்தை உயர்த்துகிறார். அவர், மெல்லிய கோடுகளுடனான ஷர்ட் அணிந்த மனிதர் அளவுக்கு நான் அவ்வளவு ஒன்றும் பெரிதாக செய்திருக்கவில்லை, ஆனால் நான் உண்மையுள்ளவளாக ஆலயத்துக்கு சென்று வந்துள்ளேன், மேலும் நான் ஒரு ஆவிக்குரிய நபராக ஆகியிருக்கிறேன் என்றும் நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். வியாபாரியானவர், அது நீல நிற சாரி அணிந்த பெண்மணியின் விலை பேரமாகும், யாரேனும் அதனினும் குறைவான விலை கொடுக்கிறீர்களா என்கிறார். நீல நிற ஜீன்ஸ் அணிந்த ஒரு பெண் தன் கரத்தை உயர்த்தி, நீல நிற சாரி அணிந்த பெண்மணியைப் போல நான் ஒன்றும் ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்றதில்லை, ஆனால் நல்லதொரு வாழ்க்கையை வாழ முயற்சித்திருக்கிறேன் என்கிறாள். ஏலம் விடுபவர், சரி நல்லது, அது ஒன்றும் அவ்வளவு அதிக விலை இல்லைதான், எனினும் ஏலமானது மிக குறைந்த விலை பேசுபவருக்கே போகப் போகிறது. ஆகவே உங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது, வேறு யாராவது ஏலம் கேட்க மீதம் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். சிவப்பு நிறத்தில் ஸ்வெட்டர் அணிந்து அதனுடன் பொருந்தி போகும் சிவந்த நிற முகமுள்ள ஒரு மனிதர் மெல்ல எழுகிறார். அவர், நான் என் சொந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாக கூட வாழ்ந்ததில்லை. நான் பலருடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கிறேன். சில பயங்கரமான காரியங்களை செய்தும் இருக்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் வருந்தவாவது செய்கிறேன். நான் அப்படியெல்லாம் வேண்டுமென்றே செய்ததில்லை. எனவே நான் மெய்யாகவே மனம் வருந்தி திருந்தி வந்திருக்கிறேன் என்கிற உண்மையை எனக்கான விலை பேரமாக வைக்கட்டும் என்று சொல்லுகிறார். விற்பனையாளரோ, நல்லதுதான், அது மெய்யாகவே அதிகமில்லைத்தான், ஆனால் இந்த ஏலம் மிக குறைந்த விலை பேசுவருக்குத்தான். ஆகவே உங்களது சொற்ப விலை பேரம் தற்போதைக்கு அதை உங்களுக்கே தருகிறது. இதனினும் என்னிடம் குறைந்த பேரம் பேச போகிறவர்கள் யாரேனும் உண்டா என்று கேட்கிறார். இது பெருமையின் யுத்தம் அல்ல, மாறாக அது வெட்கத்தின் யுத்தம். அநேக மக்கள் ஏலத்திலிருந்து விலகிக்கொள்ள தீர்மானித்துள்ளனர். காரணம், அதன் தொகை மிகவும் அதிகம் என்பதல்ல, மாறாக அதன் பேரம் தர்ம சங்கடப்படுத்தும் அளவுக்கு மிகவும் குறைவானது என்பதுதான். பெரும்பாலான மக்கள் சிவப்பு நிற ஸ்வெட்டர் அணிந்துள்ள மனிதரை விடவும் குறைந்த விலை பேரத்தை முன்வைக்க யாராவது துணிந்து முன்வருவார்களா என்று பார்க்கும்படியாகவே காத்திருக்கிறார்கள். இவ்வளவு சொற்பமானதை தேவனுக்கு கொடுக்க யாரால் தான் கூடும்? கடைசியாக யாரோ ஒருவர் முன்னால் வந்து, கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை, என் மனந்திரும்புதல் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை, என் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை, என் கிரியைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை, எதுவுமே அது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஏலம் விடுபவர், அது உங்களுக்குத்தான், அது உங்களுக்குத்தான் என்று சொல்லி ஏலத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒருவேளை நீங்கள், சரிதான், ஆனால் தேவனுக்கு கொண்டு வருவதற்கென்று நம்மிடம் ஒன்றுமே இல்லையா? நாம் மனம் வருந்த வேண்டியதில்லையா? நாம் விசுவாசிக்க வேண்டியதில்லையா என்று கேட்கலாம். ஆம், ஆனால் இவற்றையெல்லாம் கொடுப்பதனால் ஒன்றும் நாம் இரட்சிப்பை பெறுவதில்லை. இரட்சிப்பு ஒரு பரிசாகும். அநேக மக்கள் இந்த விஷயத்தில் குழம்பி போய்விடுகிறார்கள். இரட்சிப்பென்பது ஏதோ நமது மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தின் பண்டமாற்றாக தேவன் மன்னிப்பையும் ஜீவனையும் வழங்குகிற ஒரு பரிவர்த்தனை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷம் அதுவல்ல. இறுதி நாளில் தேவன் உங்களிடம் உங்களை தாம் ஏன் பரலோகத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பாரானால் உங்களது பதில் நற்கிரியைகளோ மனந்திரும்புதலோ ஏன் விசுவாசமோ கூட அல்ல. நமது இரட்சிப்பு நாம் செய்திருக்கும் எதன் மேலும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக அது இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே சார்ந்துள்ளது. நீங்கள் உங்களது மனம் திரும்புதலிலோ உங்களது விசுவாசத்திலோ நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருபோதும் அதை பற்றிய உத்தரவாதம் இருக்காது. ஏனெனில் உங்கள் விசுவாசம் எப்பொழுதுமே இன்னும் பலப்பட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் உங்கள் மனம் திரும்புதல் ஒருபோதும் முழுமையடையாத ஒன்றாயிருக்கிறது. உங்கள் இரட்சிப்பு முற்றுமுழுதாக இயேசு கிறிஸ்து ஒருவர் மீதும் மற்றும் அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையுமே சார்ந்திருக்கிறது. எளிமையாக கூறினால் விசுவாசமானது அவர் வழங்குவதை பெற்றுக்கொள்ள விரியும் கரங்கள் ஆகும். மற்றும் அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்ட இருதயத்தின் பதிலே மனந்திரும்புதல் என்பதாகும். நீங்கள் தேவனை நேசிப்பதை சிரமமானதாக கண்டால் அது கிறிஸ்து வழங்குவதை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் இருக்கலாம் அல்லவா? ஒருவேளை நீங்கள் ஒரு சன்மார்க்க நெறியை பின்பற்றி கொண்டு அதையே தேவனுக்கு கொடுப்பவராயிருக்கலாம். உங்கள் கரங்கள் நிரம்பி வழிகின்றன. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒருபோதும் கிறிஸ்துவினிடத்தில் வந்ததே இல்லை. நாம் ஒவ்வொருவருமே மிக குறைந்த விலைப்பேரத்தை முன்வைக்கும் பொருட்டு தேவன் அதை செய்தார். பெருமை மட்டுமே உங்களுடைய வழியில் தடையாக நிற்கிறது. மெல்லிய கோடுகளுள்ள ஷர்ட் அணிந்த நபரும் நீல நிற சாரி அணிந்த பெண்மணியும் கூட இந்த ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் அதை வாங்குவதற்கு முயற்சிப்பதை அவர்கள் நிறுத்த வேண்டும். அவர்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் சற்று அப்பால் ஒதுக்கி வைத்துவிட்டு வெறும் கையுடன் கிறிஸ்துவிடம் வர வேண்டும். நாம் இதை மிகவும் கடினமானதாக காண்பதற்கான ஒரு காரணம் என்னவெனில், நாம் கடனை விரும்புவதில்லை. போதகர் ஒருவரின் இல்லத்தில் ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு ஒரு நண்பர் உதவ முன் வந்தபோது இதே நிலை அவரையும் தேடி வந்தது. நண்பர் அதற்காக 2 மணி நேரங்கள் செலவிட்டு வேலை செய்தார். போதகர் அதற்காக நன்றி கூறினார். நண்பரது சட்டை பையில் சிறிதளவு பணத்தை செருகிவிட போதகர் முயன்றபோது நண்பர் அதை ஏற்கவில்லை. அந்த போதகர் ஏன் அவருக்கு கட்டணம் செலுத்த விரும்பினார்? ஏனெனில் அவர் தன் நண்பருக்கு கடனாளியாயிருக்க விரும்பவில்லை. அவர் ஒரு உதவி பெற்றும் அதற்கு அவரது நண்பர் சிறிது கட்டணம் பெற்றும் இருந்தால் அவர்கள் இருவருமே இந்த உடன்பாட்டில் ஒரு சமநிலையில் இருக்கிறார்கள். தேவனை குறித்த காரியங்களிலும் நமது இருதயங்களின் ஏதோ ஒரு ஆழத்தில் பெரும்பாலும் நமது சிந்தனை எனக்கு தேவையான ஒன்றை அவர் எனக்கு வழங்குகிறார், பதிலுக்கு அவர் விரும்பும் ஒன்றை அவருக்கு நான் வழங்குகிறேன் என்பதாகத்தான் இருக்கிறது. அது எனக்கு ஓரளவு நம்பகத்தன்மையையும் சுயமரியாதையையும் கொடுக்கிறது. அதற்கு இயேசு அதன் அடிப்படையில் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார். கிறிஸ்து வழங்குவதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அடிப்படை எதுவெனில் வெறும் கரங்களுடன் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் அதை தொடர்ந்து நமது வாழ்நாட்களின் எஞ்சிய காலமெல்லாம் நித்திய நித்தியமாய் அளவிட முடியாதபடி அவருக்கு கடன்பட்டவர்களாக நம்மை விட்டுவிடுவதுமே ஆகும். சிலர் கடைகளில் சென்று வெறுமனை பார்ப்பதை மட்டுமே அனுபவிக்கின்றனர். அதில் நிச்சயமாக எந்த தவறும் இல்லை. ஆவிக்குரிய விதத்திலும் சிலர் அதே நிலையில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் கடைப்பக்கம் கடந்து வந்து வேதாகமம் மற்றும் இரட்சிப்பை குறித்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்துள்ளனர். பார்ப்பது சிறந்ததுதான், ஆனால் பார்ப்பதே வாங்குவது ஆகாது. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அர்ப்பணம் மிகவும் ஆழமானதொரு விசாரணைக்கு தகுதியானதே. ஆகவே கிறிஸ்து கூறும் கூற்றுகளை கவனமாய் உற்று பாருங்கள். ஆனால் பார்ப்பதையும் வாங்குவதையும் ஒன்றாக போட்டு குழம்பிக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்து வழங்குவது உங்களுடையதாய் மாற வேண்டுமானால் நீங்கள்தான் கொடுத்தல் வாங்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் கடைகளில் ஆடைகளை அணிந்து பார்ப்பது வாங்குவது ஆகாது. நீங்கள் ஒரு கடையில் நின்று ஆடைகளை வாங்கும்படி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையும் திங்கள் முதல் வெள்ளி வரையும் அணிந்து பார்த்தும் ஒருபோதும் ஒன்றுமே வாங்காதிருக்கவும் முடியும். அவ்வாறாகவே நீங்கள் ஆலயத்துக்கு வந்து வேதம் வாசித்து உங்கள் ஜபங்களையெல்லாம் செய்தும் கிறிஸ்துவுடனான கொடுத்தல் வாங்குதலை இன்னும் கூட முடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வாங்க வேண்டும் என்று உணர்ந்தும் கூட ஒருபோதும் வாங்காமல் போகக்கூடும். அத்துடன் அறிந்திருப்பது என்பது வாங்குவது ஆகாது. சென்ற முறை அந்த போதகரின் குடும்பத்தினர் சலவை இயந்திரங்களை வாங்குவதற்காக பார்த்து கொண்டிருந்த போது ஒரு கலைக்களஞ்சியம் போலவே காணப்பட்ட மிகவும் பயனுள்ளதொரு விற்பனை உதவியாளரை கண்டனர். அவர் சற்று மூக்கினால் பேசும் குரலில், இது 23 நிமிட அலைவுகளுடன் சுழல்கிறது, இதில் தக்கையினலான திருகு அச்சு உள்ளது, ஆயினும் அதில் தானியங்கி வெப்பநிலை அளவீடு இல்லை என்று சொன்னார். அவர்கள் அந்த நபருடன் பேசத் தொடங்கினார்கள். பேச்சுவாக்கில் அவர் தனக்கே ஒரு சலவை இயந்திரம் சொந்தமாக இல்லை என்றும், காரணம் அவர் தனியே வாழ்ந்து வந்ததாகவும், மேலும் மாதம் ஒரு முறை அவர் சலவை நிலையத்துக்கு சென்று வருவதாகவும் கூறினார். அவர் பொருட்களின் அனைத்து விவரங்களையும் அறிந்திருந்தார். ஆனால் தனக்கென்று ஒன்றை ஒருபோதும் வாங்கி கொள்ளவில்லை. இன்னும் மோசமான செய்தி என்னவெனில், போதகரின் குடும்பத்தினரும் சலவை இயந்திரத்தை வாங்காமலேயே திரும்பிவிட்டனர் என்பதுதான். ஒருவேளை நீங்களும் ஆவிக்குரிய விதத்தில் அதே நிலையில் இருக்கலாம். நீங்கள் இயேசுவை பற்றி அநேக காரியங்களை கற்றிருக்கிறீர்கள். ஆனால் அவர் வழங்குவது இன்னும் உங்களுடையதாகவில்லை. அறிந்திருப்பது என்பது வாங்குவது ஆகாது. நீங்கள் உங்களுடைய நிலையில் ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் நீங்கள் வாங்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு முடிவெடுத்து கொடுத்தல் வாங்குதலை முடிக்கிறதான ஒரு தருணம் வர வேண்டும். அப்படி நீங்கள் வாங்கும்போது கிறிஸ்து வழங்குவது உங்களுடையதாகி விடுகிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்மாவின் மிக ஆழ்ந்த தாகங்களை தீர்ப்பதாக கூறி அழைக்கிறார். அவர் உங்களை தேவனுடன் ஒரு உறவிற்குள் கொண்டு வருவதாகவும், அவ்வுறவில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும், மற்றும் நீங்கள் அவரை பிரியப்படுத்துகிறதான வழியில் வாழும்படியாக அவரது வல்லமையை அனுபவிக்க தொடங்குவீர்கள் என்றும் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாழ்வு மரணத்துக்கு பின்னரும் நித்திய காலத்துக்கும் தொடரும். நீங்கள் இந்த பரிசை வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதற்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற எண்ணத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். உங்களிடம் இல்லாததை உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். விசுவாசம் என்பது கிறிஸ்து உங்களுக்கு வழங்குவதை பெற்றுக்கொள்ள திறக்கப்படும் கரம் போன்றது. பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் யாவருக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக நிற்கிறார்.